நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவநேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியனவாக இருக்கின்றன. வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட இந்த புண்ணிய நாளாகிய இன்று மகா சிவராத்திரி பிரதோஷம் திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த புண்ணிய நாளாகிய இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
குறிப்பாக இந்த கேள்விகள் டாக்டர் சிவராத்திரி சம்பந்தமாக வந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக சிவராத்திரியை எப்படி அனுஷ்டிப்பது என்பது முதலாவது கேள்வியாக வந்திருக்கிறது. இரண்டாவது கேள்வி, சிவராத்திரி அனுஷ்டிக்கின்றவர்கள் குறிப்பாக ஆண்கள் முகச்சவரம் செய்யலாமா, அலுவலகத்துக்கு போறவர்கள் வந்து முகச்சவரம் செய்யலாமா என்பது இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த சிவராத்திரி காலத்திலே பல்வேறு வகையான லிங்க வடிவங்களுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக இங்கே ரிச்மண்ட், அதாவது ரொச்செஸ்டரிலே அமைந்திருக்கிற அம்பாள் ஆலயத்திலே 108 வகையான லிங்க வடிவங்களுக்கு அங்கே பூஜைகள் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த வித்தியாசமான லிங்க வடிவங்கள், அந்த லிங்க பூஜை எப்படி அமைய வேண்டும், நியமமாக ஒரு லிங்க ஸ்தாபனம் செய்து செய்யப்படுகிற பூஜை, குறிப்பாக சிலர் வீடுகளிலே சிறிய லிங்கங்கள் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு சிவராத்திரி என்ற காரணத்தினாலே அதையும் கேட்க விரும்புகிறேன். ஒரு சிறிய வடிவிலான லிங்கத்தை வீட்டிலே வச்சு பூஜிப்பவர்கள் வந்து அது நியம பூஜைகள் செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மூன்றாவது, உருத்ராட்சம் பற்றி கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இந்த உருத்ராட்சம் இப்பொழுது அணிகின்ற பழக்கம் மிக அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அவை அதிலே வந்து எப்படி அவர்கள் அணியலாம், பலர் சொல்லுகின்றார்கள், அதாவது அசைவ உணவு உண்பவர்கள் மாமிசம் உண்பவர்கள் உருத்ராட்சம் அணியக்கூடாது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அவை அதிலிருந்து எப்படி நாங்கள் அதை அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்தது. இது பெரிய ஒரு நினைக்கிறேன் உருத்ராட்சம் பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். இந்த கேள்விகள் பொதுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களிடம் பொதுவாக அதை ஆரம்பித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து உங்களோடு சின்னியா சிவநேசன் மாஸ்டர் இணைந்து கொள்ளப் போகின்றார். உங்களுடைய இன்றைய சிவராத்திரி தினத்திலே, சிறப்பான இந்த நாளிலே, இந்த சிவராத்திரி குறித்த கேள்விகளை கேட்பதற்கு எல்லாம் அல்ல சிவனுடைய அருள் கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
பல கேள்விகள், சிவராத்திரி, சிவலிங்கம், உருத்ராட்சம், லிங்க பூஜை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நாங்கள் சிவராத்திரி முழுமையுமே விழித்திருந்து இந்த கேள்விகளை ஆராயக்கூடிய கேள்விகள். முதலாவதாக சிவராத்திரி விரதம் என்றால் என்ன என்று பார்ப்போம். சிவராத்திரி விரதம் என்றால் சிவனுக்கு உரிய ராத்திரி என்று பொருள்படும். இதை பற்றி முன்னரே சில விளக்கங்கள் தந்திருந்தோம். அப்ப அதில் சொல்லுவார்கள், இந்த சிவராத்திரியிலே பல வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற சிவராத்திரி எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பான உத்தமமான மகா சிவராத்திரி. இந்த மகா என்ற கருத்து வந்தால் தெரியும், இதற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை. மகா அல்லது பர என்று வந்தால் அதற்கு மேலே இல்லை. பரம சந்தோஷம் என்றால் அங்க சந்த சந்தோஷத்துக்கு மேலே இல்லை.
பரமஹம்சர்
அதே மாதிரியாக பரசிவன் என்றால் அதுக்கு மேலே இல்லை. பராசக்தி பரபிரம்ம, அது அதே மாதிரி மகாருத்ரன், மகாதேவன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இது எல்லாம் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லாத ஒன்று, அதுக்கு மேலே இல்லை. அதான் அந்த மகா அல்லது பர. இத்தனையோ சிவன்கள் இருந்தாலும் மகா சிவன் ஒருவர் தான். எத்தனையோ ருத்ரர் இருந்தாலும் மகாருத்ரர் ஒருவர் தான், எத்தனையோ விஷ்ணு தெய்வங்கள் இருந்தாலும் மகாவிஷ்ணு ஒருவர் தான், எத்தனையோ பிரம்மர்கள் இருந்தாலும் பரபிரம்மம் ஒருவர் தான், இது எல்லாம் ஒன்று. அதான் சொல்லுவார்கள், நவந்தரு பேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். இது சிவஞான சித்தியார். இப்படி ஒன்பது விதப்பட்ட வடிவங்களிலே ஒரே இறை, the one and the same God express himself in different forms. அதான் சைவத்தினுடைய தத்துவம். பலர் சொல்லுவார்கள், சைவர்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்றார்கள், பிள்ளையாரை கும்பிடுறார்கள், முருகனை கும்பிடுறார்கள், விஷ்ணுவை கும்பிடுறார்கள், பிரம்மாவை கும்பிடுகிறார்கள், சரஸ்வதியை கும்பிடுகிறார்கள், இப்படி பல தெய்வங்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பொலிட்டீசம், அது ஒரு கண்டனம். நாங்கள் பல தெய்வங்களை வழிபடுவதில்லை, உள்ளது ஒன்றே, அதை பல வடிவங்களிலே காண்கின்றோம். ஏகம் சத் என்று ரிக்வேதத்தில் சொல்லி போட்டாங்க. விப்ரதீம் பஹூதா வதந்தீம், வதந்தி என்றால் பேசப்படுவது என்று தெரியவில்லை யாருக்கும், வதந்தீம் அதுதான் பலவாறாக பேசப்படுகிறது என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா. அப்ப இந்த ஒரே இறையினுடைய அந்த தத்துவத்திலே சிவ வடிவத்துக்குரியது இந்த சிவராத்திரி என்று பார்க்கின்றோம். இந்த சிவனுக்குரிய ராத்திரியிலே இந்த மகா சிவராத்திரி என்றால் இதை விட வேறு இல்லை. அந்த மகா சிவராத்திரி எப்போ வருகின்றது என்று சொன்னால் மாசி மாதத்திலே, மாசி மாதம், அந்த மாசி மாதம் அதாவது சூரியன் கும்பத்திலே பிரவேசிக்கின்ற காலம், கும்பராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற காலம் மாசி மாதம். அந்த மாசி மாசத்திலே தேய்பிறை காலத்திலே, தேய்பிறை காலத்திலே வளர்ப்பறை தேய்பிறை என்று இருக்கிற இல்லையா, அதாவது சந்திரன் வந்து தேய்ந்து கொண்டு பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்ந்து கொண்டு அந்த 15 நாட்கள் தேய்பிறை காலத்திலே அந்த சதுர்த்தசி 14ஆம் நாள் 14th lunar day அன்றைக்கு இரவு வர்றதுதான் இந்த சிவராத்திரியை சொல்வார்கள் மாசி மாத கிருஷ்ணபக்ஷ. கிருஷ்ண என்றா டாக், கிருஷ்ணர் கருப்பு நிறவங்களுக்கு தெரியும், கிருஷ்ணபக்ஷம். மற்றது சுக்லபக்ஷம், சுக்லம் என்றா வெள்ளை பிரகாசம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் கண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரத்தில் பார்த்தால் அது வெள்ளை ஆடை தரித்தவர் அது சுக்ல. அப்ப இங்க கிருஷ்ணன் என்றால் இரு. அப்ப இது தேவரை காலம், சொல்லுவோம் அந்த தீபரை காலத்திலே சதுர்தசி, தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுரம் என்றால் 4 பக்கங்களுடைய சதுரம், தசம் என்றால் டெசிமல் சிஸ்டம், தசம் தசமத்தை கணிதத்துக்கு கொடுத்ததே இந்துக்கள், இந்த சைபரை கொடுத்ததும் தசமத்தை கொடுத்ததும் இந்துக்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு இந்திய வாழ்த்து செய்தியிலே சோதனை வார்த்தையில் ஒரு சொல்லியிருந்தார், இந்தியர்கள் வந்து இந்துக்கள் இந்தியர்கள் இந்த பூச்சியத்தையும் தசமத்தையும் கணிதத்துக்கு தந்திருக்காவிட்டால் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை இவ்வளவு முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்திருக்க முடியாது. இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பை தி ஹிந்துஸ் டு தி வேர்ல்ட். ஒன் இஸ் பூச்சியம், அதை வந்து டெசிமல் சிஸ்டம், ரெண்டும் ஒன்றோடு இணைந்தது தான் உண்மையாக. அப்ப அந்த தசம் என்றிருந்து டெசிமல் சிஸ்டம் வந்தது. அப்ப தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, 10 4 சேர்ந்த 14ஆம் நாள் அவர் சதுர்தசி தினம், 14th lunar day. இன்றைக்கு இரவு தான் இந்த சிவராத்திரி. இந்த இதிலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது, இது மகா சிவராத்திரி. இதைவிட வேறு பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. மாச சிவராத்திரி என்று இருக்கிறது, ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும், அது ஒவ்வொரு மாசத்திலும் வருவது. இது ஒவ்வொரு நாளுக்கும் சித்திரை மாதத்திலே தேய்பிறை அஷ்டமி, தி வீனிங் மூன்ல அஷ்டமி என்றா 8th lunar day வரும் சித்திரை மாசத்தில். வைகாசி நாளில் அஷ்டமி அதுல வரும். ஆணி மாசத்தில் வளர்ப்புறை சதுர்த்தியில வரும், சதுர்த்தி என்றா 4th lunar day. ஆடியில வந்து தேய்புறை அதாவது வீணின் மூணுல பஞ்சமி 5th lunar day வரும். ஆவணியில வளர்வது அஷ்டமியில வரும். புரட்டாசியில திரியோதசி 13ஆம் தேதியில வரும். ஐப்பசியில வளர்வரை துவாதசி 12ஆம் நாளில் வரும். கார்த்திகையில சப்தமியில வரும். மார்கழியில வளர்புறை தேய்புறையில வரல சதுர்த்தசி நாட்கள்ல வரும். தையில வளர்புறை திருதியை 13ஆம் தேதியில வரும். மாசி மாதத்தில் மாச சிவராத்திரியும் ஒன்று வரும் மாசியில, அது மாசியில வர மாச சிவராத்திரி வந்து சதுர்த்தசி, அது இதே நாளில் வரும். ஆனால் அது சந்திர மாசம், இதுதான் அந்த விளக்கம் இருக்குது அதில் சொல்லுவேன். பங்குனியில திருதிய, இவ்வாறு மாசம் தோதும் இந்த திதிகள்ல சிவராத்திரி வருகிறது, இதை மாச சிவராத்திரி என்று சொல்லுவோம். இந்த மாச சிவராத்திரியில வணக்கம் ஆசிரியர் சிவனேசன்
அவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சார்.
அப்பொழுது இந்த நாங்கள் இந்த சிவராத்திரியை பற்றி அறிமுகம் கொடுத்து இப்பொழுது நாங்கள் பல வகையான சிவராத்திரிகளை பற்றி சொல்லி மகா சிவராத்திரியை பற்றி சொன்னவாதான் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அடுத்தது மாச சிவராத்திரி, ஒவ்வொரு மாசமுமே வருகின்ற சிவராத்திரியை பற்றி பார்க்கின்றோம். இந்த மாசங்களிலே வருகிற சிவராத்திரி வந்து இந்த மாச சிவராத்திரிகள் வந்து லீன மந்த் என்று சொல்றது, அதாவது சந்திர மாசங்கள், அதாவது சோல மந்த், சூரிய மாசங்கள் என்றால் சூரியன் கும்பராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் மாசி மாதம், அதுதான் கும்ப மாசம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்திரன் வந்து மக நட்சத்திரத்துக்கூடாக அந்த போகின்ற பௌர்ணமி வருகின்ற நாள் இருக்கு இல்லையா, ஆனால் இதற்கு வந்து சொல்லுவார்கள் மக மாசம் என்று சொல்லுவார்கள், மக மாசம் என்று. அந்த சந்திர மாசம் எப்போது வழங்குது என்று சொன்னால், இந்த தையிலே வர்ற அமாவாசை இருக்கிறது இல்லையா, அந்த அமாவாசை முடிந்து பிரதமையில இருந்து அடுத்த இந்த மாசியில வர அமாவாசை வரைக்கும் வாரது சந்திர மாசம். அந்த மாசத்திலேதான் இந்த சந்திரனுக்குரிய இந்த இது வருகின்றது. அப்ப இது மாச சிவராத்திரி. இதே மாதிரியாக ஒன்று வருகிறது பட்ச சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். பட்ச சிவராத்திரி என்று சொன்னால் தை மாசத்தில் மட்டும் வரும், பேய்பிரையில சதுர்தசி பதினாலாம் நாள்ல வாரது. இதுல என்ன செய்யணும் என்றால் அந்த அமாவாசை முடிஞ்சு பிரதமையில இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒருவேளை உணவு உண்டு, பதினாலு நாட்களுக்கு வரும் பதினாலு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுது உணவு உண்டு தை அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து. அதனால சதுர்தசைக்கு வருகின்ற பொழுது உபவாசம் இருப்பார்கள், இது பதினாலு நாள் இருப்பார்கள். இதை வந்து இந்த இது பெண்கள் பொதுவாக அனுஷ்டிப்பது உண்டு, ஒரு இஷ்டகாரியம் நிறைவேறுவதற்காக செய்வது. இது தை மாசத்துக்கு மட்டும் உரியது, அது பட்ச சிவராத்திரி. அதே மாதிரியாக ஒவ்வொரு மாசமும் வளர்ந்த தேய்பிர நாளில் வர சதுப்பட்சி நாட்கள் வர்றது நித்திய சிவராத்திரி. அதே மாதிரி ஜோக சிவராத்திரி ஒன்று இருக்கு, திங்கட்கிழமையில பகல் இரவு ரெண்டு பகவிலையும் அமாவாசை வியாபித்திருக்க, இந்த நியமம் வியாபித்திருக்க வந்து சென்றால் அந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் கூடிய நாள் வந்து ஜோக சிவராத்திரி. அஞ்சு விதமான சிவராத்திரிகள் சொல்லியிருக்கின்றோம், மாச சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, யோக சிவராத்திரி, இன்றைக்கு வந்திருக்கிறது மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி விரதம் அனுஷ்டித்தால் மிச்சம் எல்லா விரதங்களும் அனுஷ்டித்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்.
அவர்கள் இந்த மகாசிவராத்திரி அனுஷ்டிக்கிறதுக்கு மற்றதை நாங்கள் மறந்து விட்டோம்,
மறந்து விட்டோம். ஆனால் ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கு சொன்னேன், இந்த சிவராத்திரியிலே பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. சில கலண்டர்கள் இப்போ வந்து மாச சிவராத்திரி போட்டு வருகின்றது. இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேணும், இந்த கேள்விகள் இன்றைக்கு வந்தேன் கேட்டால், சிவராத்திரியை அனுஷ்டிப்பது எவ்வாறு, சிவராத்திரியிலே வித்தியாசம் வித்தியாசமான லிங்க வடிவங்கள், லிங்க பூஜைகள் அனுஷ்டிக்கப்படுகின்றன, வீடுகளில் செய்கிறார்கள், கோயில்களில் செய்கிறார்கள், இது எப்படி உண்மையாக செய்யப்பட வேண்டும், அடுத்தது உருத்திராட்சம் அணிவதற்கு யாரும் அணியலாமா, மச்சமாவாசம் அணிவதும் அணியப்படாதா, அதன் ஏற்படும் நன்மை தீமைகள், இதைத்தான் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வந்து இந்த மாசி மாசத்து ஆறு நாளுடைய சைவ வினாவிடையிலே இரண்டாம் புத்தகத்திலே இந்த விரதவியல் என்ற பகுதியிலே சிவராத்திரி விரதமாவது யாது என்று கேட்கப்படுகிறது. அதுக்கு அவர் சொல்லுகின்றார், மாசி மாசத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியிலே, அதாவது தேய்பிரை காலத்து பதினாலாம் லீனடே, போர்டீன் லீனடையிலே சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கும் விரதமாம். அது எப்படி அனுப்பிக்க வேணும் என்று சொல்லுகிறார், இதிலே உபவாசம் செய்து, உபவாசம் என்றால் என்ன, அன்றைக்கு உணவு இல்லாமல் இருப்பது, அதாவது சிவராத்திரிக்கு என்ன சொல்வார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு. இது யோகசுவாமியின் மரபு சொல்லுவார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லுவார். அதாவது ஆன்ம சாதனையிலே கூட்டமாக செய்வதற்கின்றது, ஒரு நிலைக்கு மேல போன தனித்திருக்கணும். அவர் சில சிவராத்திரிகள் தனித்தை அனுஷ்டித்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே பல இடங்களிலே அந்த சிவராத்திரி விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தன. யோகசுவாமியுடைய அணுக்கத்திலே பல பேர் அதை அனுஷ்டித்தார்கள். பிற்காலத்திலே அவர் அங்கே அவருடைய ஆச்சிரமத்திலே அவர் இருந்த போலதும் கூட அடியவர்களை அவர் இங்கே சிவதண்டன் நிலையத்துக்கு தான் அனுப்புவார், அங்கே போய் சிவராத்திரி அனுஷ்டி என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படிதான் செய்தார்.
அடுத்த நாள் விடிய மகேஸ்வர
பூஜை உபவாசம் என்றது, உப என்றால் அணுக்கத்திலே, உபதேசம் உபநிஷதம், உபவாசம் என்றால் அணுக்கமாக இருத்தல், உபவாசம் என்றால் வசித்தல். இப்ப இறைவனுக்கு அண்மையாக வசிக்கின்றது, மிகம் வெரி க்ளோஸ் டு த காட். It is sort of a spiritual
ரீகன்சிலேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீஜுவனைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஒரு ரீவைட்டலைசேஷன் தான் இந்த சிவராத்திரி. அது உபவாசம் என்றது அதைத்தான் குறிக்கும். உபவாசம் பலர் சொல்லுவாக பட்டினி இருந்தால் வருமண்டு, அப்படி அல்ல. ஆனால் உணவை குறைத்து, அதான் சொல்றதே மனம் விரதமாவது யாரு என்பதற்கு சொல்லுகிறார். ஒரு ஃபாஸ்டிங் என்று கேட்டால் மனம் பொறிவழி போகாது விட்ட பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும், உணவை விடலாம் சுருக்கலாம் அவர்களுடைய உடல்நிலை அவர்களை பொறுத்தது. மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல். புறவனை சும்மா உடம்பு வர மட்டும் வழிபடக்கூடாது, வாக்காலையும் வழிபட வேண்டும், மந்திரங்களை சொல்ல வேண்டும், தோத்திரங்களை சொல்ல வேண்டும், துதிகளை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும். அது உண்டு. உடம்பாலையும் வழிபட வேண்டும், கோயில்களை சுற்றி வழிபட வேண்டும், ஆடல் பாடல்கள் உள்ளவர்கள் ஆடல் பாடல்களை செய்ய வேண்டும், கலை நிகழ்ச்சிகள் உள்ளவர்கள் கலை நிகழ்ச்சிகள் அளிக்க வேண்டும். சிவராத்திரியில்தான் எல்லாம் நடப்பது. அப்படி மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் கடவுளை எப்படி வழிபட வேண்டும்? விதிப்படி வடிவ சொல்லுகின்றார். விதிப்படி எப்படியும் வழிபடலாம், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து நினைப்பது வேண்டும். ஆனால் விதி ஒன்று கொண்டிருக்கின்றது. அதான் இங்க கேள்வி கொண்டிருக்கிறது, இந்த லிங்க பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் வழக்கமாக வருவோம். விதிப்படி இந்த விதிகள் எங்கே இருக்கின்றன? ஆகமங்களிலே இருக்கின்றன. வேதங்களிலே கிடையாது விதிகள், உபநிடதங்களிலே கிடையாது, பகவத்கீதையிலே விதிகள் கிடையாது, அப்ப தேவார திருவாசகங்களிலேயும் விதிமுறைகள் இல்லை. விதிமுறைகள் விதிக்கப்பட்டது ஆகம நூல்கள். 28 ஆகமங்கள் சைவத்திலே இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்கள் நூல்களிலே இந்த எப்படி இந்த பூஜை செய்ய வேண்டும், லிங்க ஸ்தாபனம் எப்படி செய்ய வேண்டும், கோயில் எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்ற விதிகள் காணப்படுகின்றன. விதிப்படி அடுத்தது அன்போடு, மெய் அன்போடு பூசிக்க வேண்டும், அதை சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த அவர் சொல்றார், உபவாசம் செய்து நான்கு ஜாமமும் நித்திரையின்றி சிவபூசை செய்தல் வேண்டும். நான்கு சாமங்கள், ஒரு சாமம் என்றால் கிட்டத்தட்ட மூன்று மணத்தியாலம் வரும். நான்கு ஜாமங்கள் நித்திரை இல்லாமல் நாலு பூஜை செய்ய வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட அன்னலராக, இன்றைக்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் வந்து 5:52, அந்த 5 சூரிய அஸ்தமனத்தில் இருந்தான் இரவு பொருள் ஆரம்பமாகும். அப்ப அதில இருந்து பார்க்க வேண்டும். அப்ப அதில இருந்து பார்த்து கொண்டு வரும் பொழுதுதான் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகா சிவராத்திரி என்றால் அதுல இருந்து ஒரு நாள்ல 60 நாளிகை இருக்குது. இன்றைக்கு சூரியன் உதிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் காலத்தை சொல்றது ஒரு நாள். அதுல வந்து 60 நாளிகை இருக்குது. இந்த 60 நாளிகை ஒரு நாள் சொல்லுவாங்க, 2.5 நாளிகை ஒரு மணத்தியா, ஒரு நாளிகை என்றால் கிட்டத்தட்ட 24 நிமிஷம். இந்த 60 நாளிகைகள்ல 30 நாளிகை இரவுக்கு வரும். 30 நாளிகை இரவுக்கு வரைக்குள்ள நடுச்சாமம் என்றால் 14 இருந்து 16 நாளிகை, 15 தான் நடுவில் வரும். 15 நடுவில் வச்சா 30 வரவாசி 15, அப்ப முன்னாள் ஒன்று பின்னாள் ஒன்று. 14 நாளிகையில இருந்து 16 நாளிகைக்கு உட்பட்ட காலம் தான் லிங்கோத்துவ காலம். இப்ப லிங்கோத்துவ காலம் கணக்கிடும் பொழுது 6 வந்து எழுந்து மாணவர்கள் கணக்கிடப்படாது, சூரிய அஸ்தமன நேரத்தை பார்த்து கணக்கிட வேண்டும். அப்ப இன்றைக்கு டொரண்டோவில் சூரிய அஸ்தமன நேரம் 5:52 நிமிடம் என்று சொன்னால் அதிலே இருந்துதான் நாங்கள் கணக்கிட வேண்டும். அதை கணக்க விஷயம் வராததுல இருந்து அப்ப அந்த ஒரு 8 எல்லாம் வித்தியாசம் வரும்.
அந்த நேரத்தில்தான் அங்க வழிபாடுகள், பூஜை வழிபாடுகள் நடைபெற வேண்டும்.
அந்த லிங்கோத்துவ காலம் என்றது அதைத்தான் குறிக்கிறது. பல எழுந்தமான 12:00 சொன்னதில்லை. இந்த நேரத்தில் லிங்க உத்தவ காலம், அதாவது 16 நாளிகைக்கும் 14 நாளிகளிலிருந்து 16 நாளிகை வரைக்கும் இடைப்பட்ட காலம், அதான் அந்த கணக்குல வரும். அப்ப இந்த லிங்கோத்தவ காலம் வந்து இதுல வந்து வருகிறது. அப்ப 4 ஜாமங்கள் இருக்குது. அப்ப இந்த 4 சாமங்கள்லையும் சிவபூஷை செய்தல் வேண்டும், நித்திரை இல்லாம இருக்க வேணும். விஜில் அண்ட் பூஜா, டூ திங்ஸ் இயர். ஃபாஸ்டிங் இருக்க வேணும் ஒன்று, விஜில் இருக்க வேணும் இரண்டாவது, பூஜை இருக்க வேணும் மூன்றாவது. 3 ஐட்டம்ஸ் அதே. அப்ப இதுல 4 ஜாம பூஜையும் அந்தந்த காலத்திலே செய்வது உத்தமம். சிவராத்திரி சொல்வார், முதல் பூஜை வந்து 6 என்று சொன்னால் 9 அதை செய்யறது. ரெண்டாவது பூஜை அந்த லிங்கோத்தவ காலத்தோடு செய்கிறது. மூன்றாவது பூஜை ஏர்லி மார்னிங் 3 முதல் செய்கிறது. நாலாவது பூஜை விடிய முதல் செய்கிறது. அந்த 4 பூஜையும் அந்தந்த காலங்களில் செய்வதால் உத்தமம். ஒரே காலத்தில் சேர்த்து செய்வது மத்தினம். சிலர் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே அடியாக அர்த்ததான பூஜை, லிங்கோத்தவ கால பூஜை மட்டும் செய்வார்கள், அது மத்தினம். அதுல வந்து ரெண்டு விதமான பூஜைகள் இருக்கு. கோயில நடக்கிற பூஜைகள் பரார்த்தம், மற்றவர்களுக்கு பலன் தருவதற்காக செய்யப்படுகின்ற பூஜை கோயில் பூஜை. பல பேர் கோயிலை ஜெயிப்பார்கள், மற்ற கோயில ஆக்கல் வர்றதுக்காகத்தான் கோயில் உண்டு. ஆக்கல் வர்றதுக்காக கோயில் அல்ல, கோயில் வந்து விதிப்படி ஒரு கோயில் சாபிக்கப்பட்டு விதிப்படி அங்கே மூர்த்தம் சாபிக்கப்பட்டு விதிப்படி சிவாச்சாரியர் ஒருவரிலிருந்து பூஜை செய்து கொண்டு வர அந்த நாடு வாழும், அந்த மக்கள் வாழ்வார்கள், தேசம் வாழும், லோகக்ஷேமம் உண்டாகும். ஒரு ஆக்கு கீழே கொண்டு பார்த்தா பலம் கிடைக்கும் என்பதல்ல. அந்த பூஜையே அது மற்றவருடைய நன்மைக்காகத்தான் கோயில் பூஜை, அது பராத்த பூஜை. அப்ப இந்த பராத்த பூஜையிலே இருக்கிறது, அது ஆன்மாத்த பூஜை என்பது நாங்கள் வீட்டிலே செய்வது, அது ஆன்மாத்த பூஜை. இன்றைக்கு ஒரு விசேஷம் என்று கேட்டால், பரிவார பூஜைகளுக்கு பூவர்களுக்கு பூஜை இல்லை. அப்ப நாங்க பிள்ளையார் பூஜை, அந்த பூஜை, அந்த பூஜை சண்டேஸ்வர பூஜை, அந்தகள் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு சிவனுக்கு மட்டும்தான் இந்த பூஜை, இதான் இந்த விதிவிலக்கம்.
உண்மையா எல்லாரும் அறிந்து கொள்ள
வேணும். அப்ப வந்தைக்கு வந்து லட்சுமி ஆர்வனாவலர் ஆன்மாத்தம் பராத்தம் இரண்டிலும் சிவராத்திரி நான்கு ஜாம பூஜையிலே சூரியதேவர் முதலானிய பரிவாரங்களுக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தி முதலிய மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ய வேண்டுவது இல்லை, பூஜை செய்ய வேண்டுவதில்லை. அப்ப அங்க எங்க பூஜை செய்யறோம் நாங்கள்? மகா இந்த மூலமூர்த்திக்கு லிங்கத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இன்று இரவு பூஜை பரிவார மூர்த்தங்களுக்கு அல்ல, லிங்கத்துக்கு மட்டுமே இன்றைக்கு பூஜை. அது சொல்லுவார் பராத்தத்திலே மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும், இங்கம் இருந்தா மூலமூர்த்தி, பிள்ளையார் கோயில் இருந்தா பிள்ளையார், அந்த மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு வந்து மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும் ஆன்மாத்தத்திலே மகாலிங்கத்துக்கு மாத்திரம் பூஜை செய்ய கடவர். சிவன் கோயில சிவலிங்கம் என்றால் அம்பாள் கோயில் அம்பாளுக்கு, பிள்ளையார் கோயில் பிள்ளையாருக்கு, முருகன் கோயில் முருகனுக்கு, அதெல்லாம் மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இந்த மூலமூர்த்தி சிவன் தான், சிவமயம். பராத்தம் ஆன்மாத்தம் ரெண்டிலும் தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம். தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம், விருப்பம் என்று சொன்னால். தேவை என்று சொன்னால் சண்டேஸ்வர பூஜையும் நாலவருக்கும் செய்யலாம். ஆனால் மற்ற பூஜைகள் வந்து இல்லை. அப்ப சிவபூஷை மஸ்ட், சிவநாயகர் பூஜை சண்டேஸ்வரர் பூஜை ஆப்ஷனல். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பூஜை. இன்றைக்கு சிவபூஷை இல்லாதவர்கள், அதாவது எல்லாருக்கும் பூஜை செய்ய முடியாது, கோயில் இருக்கிற சிவாச்சாரியர்கள் பூஜை செய்வார்கள், இரண்டாவது தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் பூஜை செய்வார்கள். மற்றவர்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதான் நடத்தியது. பல விதமாக கழிப்பார்கள், சில பேர் படத்துக்கு போவார்கள், நாக்கல் நிகழ்ச்சிகளுக்கு போவார்கள், அப்படி பல விதமாக கழிப்பார்கள். இல்லையா, இதை சொல்லுகின்றார், நித்திரையின்றி பஞ்சாட்சர ஜபமும், நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம், சிவபுராண சிவவனமும், சிவபுராணத்தை ஓத வேண்டும். பவனமுறையும் கேட்டிருந்தார்கள், ஸ்ரீருத்ரம் ஓதலாமா? எங்களுக்கு இலகுவானது சிவபுராணம், நமச்சிவாய வாழ்க நாதம்பால் வாழ்க என்று சொல்லி மாணிக்க வாசகர் வாடிய சிவபுராணம் ஸ்ரீருத்ரத்துக்கு ஒப்பானது. ஸ்ரீருத்ரம் வந்து ஜஜுர்வேதத்திலே, வேதங்களிலே நடுவில் இருக்கிற ஜஜுர்வேதத்தில் இருப்பது மாதிரி, திருமுறைகளிலே நடுவில் இருக்கிற எட்டாம் திருமுறையில்தான் இந்த திருவாசகத்தில் இந்த நமச்சிவாயை இந்த பெயருடைய தொடங்குகின்ற இந்த நமச்சிவாய் என்று சொல்கின்ற இந்த சிவபுராணம் இருக்கின்றது. அதே மாதிரி ஜஜுர்வேதத்திலேதான் நமசிவாய மந்திரம் இருக்கின்றது ஸ்ரீருத்ரத்திலே. அதாவது ஸ்ரீருத்ரம் எல்லாரும் ஓட முடியாது, ஆனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யாரும் சொல்லலாம். நாமத்தை நாமம் தூச்சி எடுக்காதவர்கள் இந்த நமசிவாயை நாமமாக சொல்லலாம். அதுல கட்டுப்பாடு கிடையாது, மச்ச மாமசம் சாப்பிடாம இருக்க வேணும், தூச்சி எடுத்துருக்க வேணும், கட்டுப்பாடு கிடையாது. நமச்சிவாய நாதன் நாமன் நமச்சிவாயவே, நக்கன் நாமன் நமச்சிவாயவே என்று பாடலே பாடியிருக்கின்றார்கள். நாம ஜபம் எல்லாருக்கும் உரியது. மந்திரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முறைப்படி ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் அந்த மந்திரம் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் லெட்டர்ஸ். அப்ப இந்த சிரவணமும் செய்து நான்கு ஜாமமும் சிவாலய தரிசனம் சன்னல் வேண்டும். ஆலய வழிபாடு தேவை, ஆலய வழிபாடு முக்கியம். இதுபோல என்ன பார்ப்போம், இந்த சமய சபைகளிலே சில வேளையில் என்ன நடக்கிறேன் கேட்டால், இன்றைக்கு ஆலயத்துக்கு போட்டி மாதிரி வந்துட்டு, ஆலயத்துக்கு ஆலய வழிபாட்டுக்கு அனுசரணையாக இருப்பதுதான் சமய சபைகள். அப்ப இவர்களும் தாங்களும் மாதிரி இங்கே இன்றைக்கு நாங்கள் நித்திரம் அளிக்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவலிங்க பூஜை செய்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவபுராணம் படிக்கின்றோம் என்று சொன்னால் ஆலயங்களிலே போவதை அது தடை செய்கின்றது, குண்டகமாக இருக்கப்படாது. அதான் அங்கே இருக்கிறது, சைவ சமயம் சார்ந்த சபைகள் ஆலய வழிபாட்டுக்கு இடைஞ்சல் குந்தகம் இல்லாத வகையிலே சிவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும். அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் வந்தாலும் ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமாக தேவை, இல்லாவிட்டால் குளிக்க போய் சேறு பூசுற மாதிரி.